இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். 1 சாமுவேல் 2:35 நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:35.
நான் என் உன்னதத்துக்கும்
நான் என் உள்ளத்திற்கும்
என் சித்தத்துக்கும் ஏற்றபடி
என் சித்தத்திற்கும் ஏற்றபடி
செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகளை இங்கே அவர் முன் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். இந்த சாமுவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது இங்கே சில வேதனையான சம்பவங்களும் உண்டு, சில நல்ல சம்பவங்களும் உண்டு. இங்கே ஒரு ஆசாரியனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சாமுவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் காணப்படுகிற ஆசாரியன், அவர்கள் அன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியான நிலைமையில் இல்லை. ஏலி என்கிற ஆசாரியன் இருந்தான், இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியான நிலைமையில் இல்லை. அவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், அவர்களும் சரியான நிலைமையில் இல்லை, சரியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இங்கே கொண்டு வருகிறார். இது அடுத்த ஆசாரியனை குறித்தல்ல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தப்படுகிற ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை. நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் ஊழியம் செய்த பொழுது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் ஒரு ராஜாவாக இருந்தார், அவர் ஒரு ஆசாரியனாக இருந்தார். எல்லா விதமான அபிஷேகமும் அவர் மேல் இருந்தது. தீர்க்க தரிசனத்திற்கு தீர்க்கதரிசி, ராஜரீக அபிஷேகம் உள்ளவராய் சகலத்தையும் அரசாளுகிறவராய் ஆட்கொள்ளுகிறவராய் இருந்தார். அடுத்த பக்கத்தில் தேவ சமூகத்தில் ஜனங்களுக்காக இருக்கிற ஒரு ஆசாரியனாக வந்தது. அவர் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சுவிசேஷகனாய் இருந்தார், ஆழமாய் சத்தியத்தை போதிக்கிற போதகராய் இருந்தார், அற்புதங்களை செய்கிற ஒரு வல்லமையுள்ள தேவ மனுஷனாக இருந்தார். ஒரு பக்கத்தில் ஒரு சாதாரண மனிதனாகவும் அவர் இருந்தார். அவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அவருக்கு பல முகங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அதனாலதான் அவருடைய சுவிசேஷம் 4 சுவிசேஷத்தில் அவருடைய வாழ்க்கை எழுதப்படுகிறது. ஏன்னா அதுக்கு அவருக்கு பல முகங்கள். அவரை ஒரே ஆங்கிள் அவரை நம்ம சொல்லி முடித்து விட முடியாது. இயேசுனா இவ்வளவுதான் அப்படி சொல்லிட முடியாது. மத்தேயு சுவிசேஷம் அவரை ஒரு ராஜாவாக காண்பிக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் அவரை ஒரு கடினமான ஒரு ஊழியக்காரனாய், கடினமாய் பாடுபட்டு உழைக்கிற ஒரு ஊழியக்காரனாய் காண்பிக்கிறது. லூக்கா சுவிசேஷம் அவர் ஒரு சாதாரண மனுஷனாய், மனுஷகுமாரனாய் காண்பிக்கிறது. யோவான் சுவிசேஷம் அவரை ஒரு தெய்வமாய், தேவகுமாரனாக காண்பிக்கிறது. அவர் ஒரு பக்கம் மனுஷகுமாரன், அடுத்த பக்கத்துல தேவகுமாரன். இப்படி ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் அவரை ஒவ்வொரு விதத்தில் அவரை பார்க்கிறோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால், இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் துல்லியமாய் இருக்கிறதை பார்க்க முடியும். நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அப்படிங்கிற என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க ஒரு உண்மையான ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியன் என்ற உடனே யாரோ ஒருத்தர் அல்லது இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம முத்திரை குத்தி உட்கார வைச்சிடக்கூடாது. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்திலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ரட்சித்து தம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்மை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கலாம், 6 வாசிப்போம், 1-6.
நம்மிடத்தில்
அன்பு கூர்ந்து
தமது
ரத்தத்தினாலே
நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக
சரியா. நம்மை கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று நம்மளை கர்த்தர் குறிப்பிடுகிறார் இல்லையா. அப்ப இந்த ஆசாரியர்கள் என்று வரும் பொழுது ஏதோ இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியன், ஆரோன் ஒரு ஆசாரியன், ஏலி ஒரு ஆசாரியன் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. இந்த ஆசாரியன் என்று வரும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு நம்மை தான் குறிக்கிறார். நம் ஆசாரியர்கள், நம்மை கர்த்தர் ஒரு ஆசாரியர்களாய் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆசாரிகளாய் ஒரு ஸ்தானத்திலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருந்தாலும் நான் எப்படிப்பட்ட ஒரு ஆசாரியனாய் நான் இருக்கிறேன் என்பது மிக முக்கியம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை, அவர் நடந்த அடிச்சுவடுகள், அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையே தவிர நானும் ஒரு ஆசாரியன் என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த அர்த்தமும் கிடையாது. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தவர் சொல்லும் பொழுது என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையுள்ள ஒரு ஆசாரியர். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க ஒரு உண்மையுள்ள ஆசாரியர். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து அப்படிதான் சொல்லணும், என் சித்தத்தை செய்யத்தக்க ஒரு உண்மையான ஒரு ஆசாரியராய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு தீர்மானம் எடுங்க, என் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிற ஒரு உண்மையான ஒரு ஆசாரியனாக என் வாழ்க்கை இருக்க வேண்டும். என் ஆண்டவருக்கு முன்பாக நான் அவருடைய சித்தத்தை ஒவ்வொரு காரியத்திலும் சரியாய் நான் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். தேவ சித்தம்தான் என் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை திருப்பி பார்த்தால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் நிறைந்திருக்கும். இந்த தேவ சித்தம் என்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப கவனமாய் இருக்கணும். நம்ம பல நேரத்தில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு வரும்போதுதான் இது தேவ சித்தமா இந்த காரியமா என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளிலும் தேவ சித்தத்தை நாம் முன்வைத்து நம்ம பார்க்கணும். ஏனென்றால் ஒரு சின்ன இடத்துல ஒரு தவறு நடந்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு தவறாய் போய் முடியும். புரியுதுங்களா? ஒரு சின்ன கோணல் முற்றிலும் கோணலாய் போய் முடியும். ஒரு சின்ன விஷயத்துல தேவ சித்தத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறுல, பெரிய ட்ராஜடியில போய் நிற்கும். தேவ பிள்ளைகள், இந்த தேவ சித்தம் வார்த்தை ரொம்ப முக்கியம். என் உள்ளத்துல பைபிள்லயே என்னை ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டானால் இந்த தேவ சித்தம் ஒரு வார்த்தை தான். ஒரு பயமுறுத்துகிற ஒரு வசனம் என்று உண்டானால் அது மத்தேயு 7:21 தான். அதை வாசிப்போம். அந்த வசனம் ஒன்றுதான் என்னை வேதத்திற்கு அத்தனை வசனங்களிலும் என்னை ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு வசனம், மத்தேயு 7:21. அதை வாசிப்போம்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி
செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
அதில் பிரவேசிப்பதில்லை.
இந்த வார்த்தை உங்க உள்ளத்துல எப்பவுமே இருக்கணும். உங்க வீட்டுல எழுதி ஒட்டுங்க. உங்க மனசுல எப்பொழுது இது இருக்கணும். உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் இந்த வசனம் இருக்கணும். வேதத்துல எந்த வசனத்தை நீங்கள் மறந்தாலும் இந்த ஒரு வசனம் உங்க வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையோடு இணைஞ்சு போலனா பரலோகத்துக்கு வர முடியாது. நீங்கள் பரலோகத்தை நோக்கி பிரயாணிக்கிறீர்களா அல்லது நரகத்தை நோக்கி பிரயாணிக்கிறீர்களா என்பதை ஒரே வார்த்தையில ஒரு வசனத்துல நம்ம சொல்ல முடியுமானால் அது இந்த வசனம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை ஒரு அருமையான பிரசங்கம் பண்ணார். அதுல இல்லாத விஷயங்களே இல்லை, எல்லாவற்றையும் டீல் பண்ணார். இது மத்தையும் 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்திலே வருகிறது. இந்த மலை பிரசங்கத்தின் முடிவிலே இந்த வார்த்தையை சொல்றார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கை நம்ம அதை பார்க்கணும். குறிப்பா இந்த வேத பகுதி அதை படிக்க படிக்க ஒரு பயமும் நடுக்கமும் தான் வருகிறது. இதில் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய எவ்வளோ ஒரு நிர்விசாரமா கேர்லெஸ்ஸா லேட்டா வர்றது மற்றும் ஜெபிக்காம இருக்கிறது பைபிள் படிக்காம இருக்கிறது எதையும் கடகடன் செய்யறது நினைச்சு பார்க்கும் போது பயமா இருக்குது. பரலோகத்துக்கு எப்படி வந்து சேருவாங்க? நான் விசுவாசிகளை மட்டும் சொல்ல, பெரிய ஊழியத்தில் இருக்கிறவங்க சொல்றவங்க செய்யற காரியங்கள், பலருடைய பல முதிர்ந்த அனுபவத்தில் உள்ளவங்க, எத்தனையோ வருஷத்துல ஊழியத்தில் இருக்கிறவங்க பல காரியங்கள் அவங்க செய்யற காரியத்தை பார்க்கும்போது எப்படி இவங்க பரலோகத்துக்குள்ள நுழைய போறாங்க? பயமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை முன்னிறுத்தி பார்க்கும் பொழுது இவங்க எப்படி பரலோகத்துக்குள்ள நுழைய போறாங்க? சான்ஸே கிடையாது. நான் சொல்றேன், இந்த தேவ சித்தம்ங்கிறத நீங்க லைஃப்ல அப்படியே பேரலா ஓடணும். உங்கள் மனம் போன போக்கிலே உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த தீர்மானித்தால், நான் சொல்றேன், இப்ப நல்ல ஈஸியா இருக்கும், பரலோகத்தில் என்டர் ஆக முடியாது. பரலோகத்தில் என்டர் ஆகுது ரொம்ப கஷ்டம், முடியாது. பரலோகத்துக்கு செல்லுகிறது ஈஸி கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பரலோகத்துக்குள்ள என்டர் ஆகிறது ஈஸி கிடையாது, கஷ்டமான விஷயம். பரலோகத்துக்கு போறது ஒன்னும் ஈஸியான விஷயம் கிடையாது. நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன், நடுவில் கொஞ்ச நாள் கொஞ்சம் சொல்றதை விட்டுட்டேன், இப்ப திருப்பி நான் சொல்றேன், பரலோகத்துக்குள்ள செல்றது ஈஸி கிடையாது. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். உள்ள போறதில்லை, கண்டுபிடிக்கிறதே சிலர் தான். பரலோகத்தின் வாசல் கண்டுபிடிக்கிறதே கொஞ்ச பேர் தான். கேட்டுக்கு போகிற வாசல் நினைக்கிறோம், வெளியில இருக்கிற கத்தரை அறியாது இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நரகத்துக்கு போக போறாங்க, நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன் நான் பரலோகத்துல போயிடுவேன். இல்ல, கிடையவே கிடையாது. நீ சர்ச்சுக்கு வந்ததுனால உனக்கு பரலோகன் கர்த்தர் எங்கேயுமே பைபிள்ல சொல்லல. நீ ஞானஸ்தானம் எடுத்ததுனால உனக்கு பரலோகன் கர்த்தர் எங்கேயுமே பைபிள்ல சொல்லல. நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுனால உனக்கு பரலோகம் கேரண்டி கர்த்தர் உனக்கு எங்கேயுமே சொல்லல. தவறாம நீ ஞாயிற்றுக்கிழமை எல்லா வாரமும் நீ வந்துட்டதுனால உனக்கு நீ பரலோகன் கர்த்தர் எங்கேயுமே சொல்லல. நீ எனக்கு ஊழியத்தை செய்ததுனால உனக்கு பரலோகன் கர்த்தர் எங்கேயுமே சொல்லல. எனக்கு காணிக்கை கொடுத்ததுதான் உனக்கு பரலோகன் கர்த்தர் எங்கேயுமே சொல்லல, சொல்லவே கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஊழிய செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், ஞானஸ்தானம் எடுக்கலாம், அபிஷேகம் பெறலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ணி நரகத்துக்கு போக முடியும். அத்தனை பண்ணிட்டு நரகத்துக்கு போக முடியும், தெரியுமா? தேவ சித்தம் என்கிற ஒரு காரியத்தை மட்டும் தூக்கி எரிச்சிட்டீங்கன்னா டைரக்டா நரகம் தான். பரலோகம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நினைச்சா சர்ச்சைக்கு வர்றது, நினைச்சா வராம இருக்கிறது, இருந்தா வர்றது, இல்லைன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சொல்றேன், விளையாட்டு கிடையாது. கர்த்தருடைய காரியத்தை மட்டும் விளையாட்டை எடுத்துக் கொள்ளாதீங்க, விளையாட்டை மட்டும் ஒருபோதும் எடுத்துக் கொள்ளாதீங்க. பரலோகம் போறது ஈஸியே கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்ளுகிறதுக்கு பரலோகம் ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடையாது. அது ஆண்டவர் இருக்கிற இடம். போற வரவர்கள் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிறதுக்கு அப்படி ஒன்று அது அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடையாது. பரலோகம் என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். அவரோடு நிரந்தரமாய் இருக்கணும்னா அதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. தெய்வ சித்தம், தெய்வ சித்தம். இந்த வேத பகுதியை நான் நேற்று செய்திக்காக உட்கார்ந்து அப்படியே எடுத்து எழுத எழுத உள்ளம் இன்னும் பயத்தை அதிகரிக்க பண்ணிக்கொண்டே போச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ சித்தம் அப்படின்னா என்னன்னு தெரியறதில்லை. எப்ப தேவ சித்தம் வார்த்தை யோசிப்பாங்க தெரியுமா? கல்யாணம் ஒன்று வரும்போது தேவ சித்தம் அங்க மட்டும்தான். அது கூட தேவ சித்தத்துக்கு போக மாட்டாங்க. எல்லா சுய சித்தத்தையும் முடிச்சுட்டு கடைசி ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஒரு பேச்சு. தேவ சித்தன்ற வார்த்தை ரொம்ப வீட்டான வார்த்தை. நினைக்கிற மாதிரி ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு இதுக்கு அதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை கிடையாது. நம்ம லைஃப்க்கு ஒவ்வொரு நிமிஷமும் யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை தான் தேவ சித்தம். புரியுதா? தேவ சித்தம் முதல்ல என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன், எடுத்துக்கொள்ளுங்க. அதே மத்திய 7 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க இயேசு கிறிஸ்து 21 அதிகாரத்துல இந்த தேவ சித்தத்தை பத்தி பேசுற, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பானே எல்லாமல்ல. எதை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதுல பிரவேசிப்பது இல்லை அப்படின்ட்டு குறை வார்த்தையில் முடிச்சுட்டு மாற்று கருத்தை கிடையாது. இந்த 21 வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கீவர்ஸ், ஒவ்வொரு வசனமும் மிக 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 முக்கியமானது. இப்ப தேவ சித்தம் என்னன்றத 24 வசனத்திலிருந்து வாசிச்சா உங்களுக்கு தெரியும். வாசி.
ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு,
நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு,
இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்.
இங்க பாருங்க, தேவ சித்தம் என்பது என்னன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்ற பாருங்க. பரவாசி.
பெருமழை சொரிந்து
பெருவெள்ளம் வந்து
காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும்
அது விழவில்லை.
ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய
இந்த வார்த்தைகளை கேட்டு
இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை
மணலின் மேல் கட்டின
புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து
பெருவெள்ளம் வந்து
காற்று அடித்து
அந்த வீட்டின் மேல் மோதின போது
அது விழுந்தது முழுவதும் அழிந்தது.
இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த மலை பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டு வந்து கடைசியில சொல்லுகிற, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். தேவ சித்தம் என்றால் என்னன்னா, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் அவன் தான் தேவ சித்தத்தை செய்கிறவன் அப்படிங்கிறார். அவனை புத்தியுள்ள மனுஷன், அவன் எப்படிப்பட்டவன், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். அவன் வாழ்க்கையிலே பெருமழை வந்து அடிக்கும், பெருவெள்ளம் வந்து மோதி அடிக்கும், ஆனாலும் அவன் கண்மலையின் மேல், கண்மலை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் மேல் தன் வாழ்க்கையை கட்டினவன். என்ன சூழ்நிலை வந்தாலும் அவன் அசைக்கப்பட மாட்டான். பிரச்சனை வரும், பெருவெள்ளம் வரும், வாழ்க்கையில மோதி அடிக்கும், ஆனாலும் அவன் நிலைச்சிருப்பான் அத்தனை நடுவிலும். ஆகையினாலே அவன் நிலைச்சிருக்கிறான்னா இந்த உலகத்திலே கர்த்தருக்குள் நிலைத்திருந்து நிலையான பரலோக ராஜ்யத்துல வந்து சேருவான். ஆனால் இன்னொருத்தன் இருக்கிறான், இவன் வார்த்தையை கேட்டான், எல்லாவற்றையும் கேட்டும் அந்த வார்த்தையின் மேல் தன்னுடைய வாழ்க்கையை கட்டவில்லை. இவன் மணலின் மேல் போட்டிருக்கிறான், இவன் தன்னுடைய சொந்த காரியங்களின் மேல், தன்னுடைய சுயசித்தத்தின் மேல் தன்னுடைய வாழ்க்கையை கட்டிவிட்டான். இவன் வாழ்க்கையிலும் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வரும், கர்த்தருடைய வார்த்தையிலே நடக்காதவங்களுக்கும் பிரச்சனை வரும், ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வரும். அப்ப இவனுக்கும் பிரச்சனை வருகிறது, போராட்டம் வருகிறது, சோதனைகள் வருகிறது. ஆனால் இவன் தன் சுய சித்தத்திலே அவன் தன் வாழ்க்கையை கட்டினதுனாலே அவன் பிரச்சனைகளுக்கு நிற்க முடியாமல் அவன் வாழ்க்கை அழிந்தது, ஆத்மா அழிந்தது, அவன் நரகத்திற்குள் போகிறான். இப்ப இங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை ஒரே ஒரு காரியம், தேவ சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில வேத வசனமே தேவ சித்தம். ஒரே வார்த்தை, வேத வசனமே தேவ சித்தம். இந்த மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து பல விஷயங்களை செய்ய வேண்டிய விஷயங்களை சொன்னார், செய்யக்கூடாதவைகளையும் இயேசு கிறிஸ்து சொன்னார். வேதத்தை நீங்க ரெண்டு விதத்துல பார்க்கலாம், ஒன்று செய்யும்படி உங்களுக்கு சொல்லப்படுகிற கட்டளைகள், இன்னொன்று செய்யக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகள். இந்த ரெண்டையுமே ஈக்குவலா பார்க்கணும், சரிசமமா பார்க்கணும். எதெல்லாம் செய்யணும்ன்றதை மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது, எதை செய்யாததை மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது, ரெண்டையுமே ஈக்குவலா பார்க்கணும். செய்ய வேண்டியதையும் கவனிச்சு பார்க்கணும், செய்யக்கூடாததையும் கவனிச்சு பார்க்கணும். பார்த்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணணும். அப்படி இருக்கிறவன் தான் தேவ சித்தத்தில் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற மனுஷன். அவன் தான் தேவ சித்தத்தில் வாழ்கிறவன். அவன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், அவன் கடைசி வரைக்கும் தேவனுடைய வார்த்தையினால் அவன் நிலைநிறுத்தப்படுவான். முடியாது. இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு எச்சரிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். 21 இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை சொன்னார். 22-23 வசனங்களை நம்ம நடுவில் விட்டுட்டோம். அந்த ரெண்டு வசனங்களை இப்ப வாசிங்க.
அந்நாளில்
அநேகர் என்னை நோக்கி,
கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே
அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்,
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை,
அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
ஆகையால்
நான் சொல்லி வார்த்தைகளை
போதும். இங்கே பாருங்கள், கடைசி நாள் நியாய தீர்ப்பு நேரத்தில் நடக்க போகிறது. இதில் ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அநேகர். அந்த வார்த்தை கவனிக்கணும், அநேகர், சிலர் கிடையாது, அநேகர். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அந்த அநேகர் பாருங்க, இந்த வருது. இந்த அநேகர் யார் தெரியுமா? அவிசுவாசிகள் கிடையாது. இந்த அநேகர் அவிசுவாசி கிடையாது. நம்ம நினைக்கிறோம் வெளியில் இருக்கிற ஜனங்கள் அநேகர், அந்த அநேகர் அந்த லிஸ்ட்ல போட்டுறோம். இந்த அநேகர் வந்து வெளியில் இருக்கிற அநேகர் கிடையாது, உள்ள வந்த அநேகர். இவங்கெல்லாம் நல்லா கவனிக்கிறது, வார்த்தையில விளையாட்டு எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த அநேகர் வந்து ரட்சிக்கப்படாதவர்களையோ புறஜாதிகளையோ மற்ற மார்க்கத்தார் கிடையாது. எல்லாருமே கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள். 2015 என்னென்ன நடக்க போகுது? அடுக்கலாம், புரியுதா? அடுக்கலாம், தப்பு இல்லை, நான் சொல்ல வரேன். ஆனால் உன் வாழ்க்கை தேவ சித்தத்தில் இருக்கிறது, அதுதான் கர்த்தர் கேட்பார். இந்த வருஷத்துல என்னென்ன நடக்க போது நீ சொன்னியா, அதை கர்த்தர் கேட்க மாட்டார். என் வார்த்தையின்படி நீ எதையும் செஞ்சையா, அதைதான் கேட்பார். அநேக அற்புதத்தை நம்ம செய்யலாம். உங்களை யாரு? ஊழியம் செய்தவர்கள். பிசாசுகளை துரத்தலாம். உங்களை யாரு? ஊழியம் செய்தவர்கள். பிசாசு துரத்துறது தப்பில்லை, தீர்க்க தரிசனம் சொல்றது தப்பில்லை, அநேக அற்புதங்களை செய்யறது தப்பில், எல்லாமே நல்லதுதான். ஆனால் செய்ய வேண்டியதை செஞ்சாங்களே தவிர செய்ய வேண்டாதையும் சேர்த்து செஞ்சிருப்பாங்க. இவங்களை யாருன்னு கேட்டீங்கன்னா, செய்ய வேண்டியது செஞ்சது எல்லாமே கரெக்ட் தான், நல்ல தப்பே செய்யல இவங்கெல்லாம். தீர்க்க தரிசனம் உடச்சு தப்பு கிடையாது, அற்புதம் செய்யறது தப்பு கிடையாது, விசாசம் தொடர்ந்து தப்பு கிடையாது. செய்ய வேண்டியதையும் செய்தார்கள், செய்ய வேண்டாததையும் சேர்த்து செய்தார்கள். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டியதை நாலு செஞ்சுட்டு நான் நல்லா இருக்கிறேன்னு ஏமாந்துடாதீங்க. செய்ய வேண்டாததை எத்தனை செய்யறீங்கன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம செய்ய வேண்டியது ஒரு நாலு காரியத்தை செய்வோம், செஞ்சுட்டா நான் நல்லா இருக்கிறேன். செய்ய வேண்டிய ஒரு நாளை வச்சுட்டு நீங்க உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு நினைச்சிடாதீங்க. செய்ய வேண்டாதது 8 காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, அதை யோசிக்க வேண்டும். புரியுதா? அதை தான் யோசிக்கும். ஒரு நாலு காரியம் நம்ம கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும், அந்த நாலு பிளஸ் வச்சு ஓட்டிடலாம்னு நினைக்க கூடாது. நம்ம செய்யற 8 மைனஸ்ல 4 பிளஸ் அடிபட்டு போயிடும். தெரியுமா? நம்ம லைஃப்ல இருக்கிற மைனஸ் பார்க்கணும், வெறும் பிளஸ் பார்த்துட்டு போனேன்னா அவுட். இவங்க எல்லாம் பிளஸ் பார்த்துட்டு போயிட்டாங்க, ஏமாந்துட்டாங்க. நான் நல்ல தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டேன், ஏகப்பட்ட பேருக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டேன், ஏகப்பட்ட பிசாசத்தை உரைச்சிட்டேன், ஏகப்பட்ட வியாதிகளை சுகமாக்கிட்டேன், ஏமாந்துட்டாங்க. அப்போ நம்முடைய லைஃப்ல கர்த்தர் வந்து நம்ம எதை செய்யறோன்றத வச்சு ஆண்டவர் நமக்கு பரலோகம் கொடுக்கறதே கிடையாது. தெரியுமா? அதெல்லாம் தெரியும். நான் என்ன செஞ்சன்றதை வச்சு என் ஆண்டவர் நமக்கு பரலோகத்தை கொடுக்கறது கிடையாது. நான் எப்படி வாழ்ந்தேங்கிறத வச்சுதான் கர்த்தர் பரலோகத்தை கொடுக்கிறார். நல்ல கவனிக்கும், ஏமாந்துடக்கூடாது. நான் என்ன செஞ்சேங்கிறத வச்சு ஒருபோதும் எனக்கு பரலோகம் கிடையாது. நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை வைத்துத்தான் பரலோகம். அப்ப தேவ சித்தங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இவங்க செஞ்சதெல்லாம் நல்ல விஷயம், ஆனா அந்த நல்ல விஷயத்தை செய்தவங்க எல்லாமே பரலோகத்துக்கு போக முடியல. ஏன்னா அவங்க லைஃப்ல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தேவ சித்தத்துக்கு மாறுபட்ட பல காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்க வேண்டும். இவங்களை யாருனே கத்த தெரியாதுன்ற, உங்களை நான் அறியேன், நீங்க யாருனே தெரியாதுன்ற. இவங்க சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் உங்களை எனக்கு தெரியும். இவங்க சொன்னாங்களே கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னாங்க. அப்ப இவங்களுக்கு கர்த்தர் தெரியுது, ஆனா கர்த்தருக்கு இவங்களுக்கு தெரியல. நம்ம தேவ சித்தம் செய்யறவங்களை மட்டும்தான் கர்த்தருக்கு தெரியும், தெரியுமா உங்களுக்கு? தேவ சித்தம் செய்யறவங்களை மட்டும்தான் கர்த்தருக்கு தெரியும், தேவ சித்தம் செய்யாதவங்கள கர்த்தருக்கு யாருமே தெரியாது. எவ்வளவு டேஞ்சர்! எனக்கு கர்த்தர் தெரியும், நான் பரலோகம் போயிடுவேன் ஒருபோதும் சொல்ல முடியாது. நமக்கு கர்த்தர் தெரியும், அவருக்கு என்ன தெரியுமா? இதுதான் காரணம். அவருக்கு என்ன தெரியுமா? எனக்கு தெரியும்ன்றதை வச்சு தான் போயிட முடியாது, அவருக்கு என்ன தெரிஞ்சாதான் நான் போக முடியும். பரலோகம்ன்றது அவ்வளவு சாதாரண விளையாட்டு விஷயம் கிடையாது. அதுல சொல்றேன், இன்னும் கொஞ்சம் டெப்தா, இன்னும் அடுத்த லெவல் சொல்றேன். வெளியில் இருக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்க, ஓகே 100% கரெக்ட் தான். கர்த்தருக்குள்ள வராதவங்க வெளியில் இருக்கிற நரகத்துக்கு போவாங்க, ஆனால் அவங்க எல்லாம் கர்த்தர் அறியல. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுடைய நிலைமைக்கு நான் இன்னொரு வசனத்தை பாருங்க. இந்த தேவ சித்தம் எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல ஒரு க்ரூஷியலா ஒர்க் பண்றதுன்றத பாருங்க. அதே மத்தேயு சுவிசேஷத்துல 12:47 வசனத்தை வாசிக்கலாம். சாரி, லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47 வாசிக்கலாம்.
தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும்,
தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும்
ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த,
அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த
ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான்,
அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இங்க பாருங்க, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும், புரியுதா? வெளியிருக்கிறவன் அறியல, வெளியிருக்கிறவங்கிட்ட பைபிள் கிடையாது, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, ரட்சிக்கப்படல அவங்களுக்கு, இந்த வசனம் அவங்களை குறிச்சு கிடையாது. இது கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகளுக்குரிய வார்த்தை. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும், அதாவது வயிறு கையில வேத புத்தகத்தை வைத்திருந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அப்ப இந்த மத்தேயு 7:24 இந்த 22-23 வசனத்துல இந்த அநேகர் 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 பார்த்தீங்களா, இந்த அநேகருக்கு இன்னொரு அநேகம் போடுது வேதம். இந்த அநேகருக்கு இன்னொரு அநேகர் வருது, என்னது? அநேக அடி. இந்த அநேகருக்கு தான் அநேக அடி. இந்த அநேகம்ன்ற வார்த்தையில ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப பயங்கரமானது. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயிருக்கு, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அந்த ஒரு அநேகர். அடுத்ததுபடியா பார்க்கும்போது கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு இதுல நரகத்துக்கு போறது, இது ஒரு அநேகர். இதுல அந்த அநேகரை விட இந்த அநேகருக்கு தான் அநேக அடி உழுது, புரியுதோ? அப்ப வசனத்தை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு சபைக்கு வந்து தேவ சித்தத்தை செய்யாம போயிட்டா சரியான அடி இருக்குது, புரியுதா? அவங்கள விட இங்க இருக்கிறவங்க தான் சரியான அடி இருக்குது. ஏண்டா உள்ள வந்தோம் நினைக்காதீங்க, புரியுதா? கவனமா இருக்கணும். பரலோகம் எவ்வளவு மேன்மையோ அதே போல பரலோகத்துக்கு போக வேண்டிய தேவ சித்தத்தை ட்ராக் மாறிட்டீங்கன்னா அடியும் சரியான அடி இருக்கு. ஆகினால் தேவ பிள்ளைகள் ஒன்று கவனிக்கிறது, தேவ சித்தம்னா என்னங்கிறத முதல்ல அடிப்படையை தெரிஞ்சுக்கங்க. தேவ சித்தம் என்பது நம் கையில் எழுதி கொடுக்கப்பட்ட தேவ வேத வசனம் தான் தேவ சித்தம். இந்த வேத புத்தகம் யார் கையில் இருக்கிறதோ அவன் தேவ சித்தத்தை அறிந்தவன் என்ற லிஸ்ட்ல கர்த்தர் கொண்டு வந்துடுவார், புரியுதா உங்களுக்கு? பைபிள் யார் கையில் இருக்குதோ அவங்கள வந்து தேவ சித்தத்தை அறிந்தவன் அந்த லிஸ்ட்ல கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு எனக்கு தெரியாதுன்னு பேச்சே கிடையாது, எனக்கு தெரியாது இந்த பேச்சே சொல்ல முடியாது. கையில பைபிள் வந்துருச்சா முடிஞ்சு போச்சு, யார்கிட்ட பைபிள் இல்லைன்னா சொல்லுங்க, நான் கொடுத்தேன். பைபிள் வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், தேவ சித்தம் உங்க கையில் வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஒன்றும் பேச முடியாது, உங்க லைஃப்ல நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை வச்சு நீங்க வந்துடணும். ஆமேன். சரியா? ரைட். இப்ப தேவ சித்தம்ன்றது மட்டும் சொல்லிட்டு, இப்ப இயேசு கிறிஸ்துவின் லைஃப்ல இந்த தேவ சித்தத்தை அவர் எப்படி, ஏன்னா அவரை பத்தி வேதம் நமக்கு தீர்க்க தரிசனமா பார்த்தோம், அவருடைய சித்தத்தின்படி செய்கிற உண்மையுள்ள ஆசாரியன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்றது. அப்ப அவருடைய லைஃப்ல இந்த தேவ சித்தத்துக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார், எப்படி அதில் ஃப்ளோ ஆனார்ன்றதை நம்ம பார்க்க போறோம். சரியா? முதல் காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:50 வாசிக்கலாம்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ,
அவனே
எனக்கு சகோதரனும்
சகோதரியும்
தாயுமாய் இருக்கிறாள் என்றார்.
இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்துக்கு என்ன இம்பார்டன்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன், இங்க பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவனுக்கு கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார், அவன் வந்து என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவன் கூப்பிட்டாலும் பரலோகம் வர முடியாது, அவன் நரகத்துக்கு போவான். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்படின்னா இதுதான் ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பம் இதுதான். பாட்டு போடுவாங்க, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு கூட, அந்த பாட்டெல்லாம் குடும்பம் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பம் என்ன குடும்பம் தெரியுமா, பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்களை மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அவர் சேர்த்துக்கிறார், மற்றவங்க குடும்பத்துக்குள்ளேயே இல்லை. சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில் இருக்கிற நினைச்சுக்க முடியாது. புரியுதா? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. இந்த ஃபேமிலியில பாத்தீங்க ரொம்ப வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பெத்த தாயே இடத்துல அவர் சொல்லும் போது வந்துட்டு அந்த ஃபேமிலியில இல்லை. அவர் கூட பிறந்த 4 தம்பிங்க இருந்தாங்க, அந்த தம்பிகள் அந்த ஃபேமிலி லிஸ்ட்ல இல்லை. அவர் சொல்லும் போது சம்பவத்தை சொல்லும் பொழுது தெரியுமா உங்களுக்கு, இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது பாருங்க 46 இருந்து வாசிக்கலாமே.
இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்.
அவரிடத்தில் பேசுறதுக்கு இவங்க வெளியில் நிக்கிறாங்க, அவர் உள்ள இருக்கிறாரு, இவங்க வெளியில் நிக்கிறாங்க பாருங்க. அப்புறம்
அப்பொழுது
ஒருவன் அவரை நோக்கி
உம்முடைய தாயாரும்
உம்முடைய சகோதரரும்
உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார்
என் சகோதரர் யார்
என்று சொல்லி
தம்முடைய கையை
தம்முடைய சீஷர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும்
என் சகோதரரும் இவர்களே
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி
செய்கிறவன் எவனோ
அவனே எனக்கு சகோதரனும்
சகோதரியும்
தாயுமாய் இருக்கிறான் என்றார்.
என்ன லெவல்ல கொண்டு போயிட்டாரு பாருங்க. அவரை பெத்த தாய், உடன் பிறந்த சகோதரர்கள் 4 இவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு கூட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவங்க வீட்டுக்கு வெளியில நிக்கிறாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்கறது கூட உள்ள வர்றதுக்கு அவருக்கு மனசு இல்ல. வெளியில நின்னாலும் பரவாயில்ல, வெளியில டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் உள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆளை விட்டு அனுப்பி அவர் வெளியில வா, வெளியில வந்து கூப்பிட்டு உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆள் பாரு. அவர் தம்பிகளுக்காவது ஒன்று தெரியாம இருக்கலாம், பெத்த தாய்க்கு தெரியாது அவர் யார் என்று, அவர் எப்படி பிறந்தார்னு அவளுக்கு தெரியாது. அவரை குறித்த அத்தனை காரியம் அந்த தாய்க்கு தான் தெரியும், வேற யாருக்கு அவளை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இல்லையா. அப்படிப்பட்டவள் கடைசியில வெளியில தன் மற்ற பிள்ளைகளை 4 தம்பி பசங்களை கூட்டிட்டு வந்து வெளியில நின்று டிஸ்டர்ப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான் கூட்டத்தை. அப்பதான் கேட்கிறார், யார் எனக்கு தாய்? அவ தாய் கிடையாது. யார் எனக்கு தம்பிங்க, சகோதரர்கள்? அவங்க ஒன்றும் எனக்கு தம்பி கிடையாது. ஃபேமிலியில இருக்கிறவங்க ஃபேமிலிக்கு வெளியில போயிட்டாங்க, எங்கேயோ பிறந்தவங்க ஃபேமிலிக்குள்ள வந்துட்டாங்க. தனக்கு நடுவில் முன்னால உட்காந்துருக்கிற சீசன்ல காமிச்சு இவங்க தான் என் ஃபேமிலின்ட்டார், இவங்க தான் என் தாய், இவங்கதான் என்னுடைய சகோதரி, இவங்கதான் என் சகோதரி. ஏன், எதை வச்சு? பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதுனால இவங்கதான் என் ஃபேமிலி. பெத்த தாயே, உடன் பிறந்த தம்பிகளே ஃபேமிலி லிஸ்ட் இருந்து தள்ளப்பட்டுட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்னங்கிறத யோசி. பெத்த தாய்க்கும் கூட பிறந்த நாலு தம்பிகளுக்கும் அந்த ஃபேமிலி என்ற லிஸ்ட்ல இல்லை. அவங்க யாருன்ட்டாரு, அவங்களுக்கே அந்த லிஸ்ட்ல ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. பெத்த தாயும் நாலு தம்பிகள் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. நம்ம எங்க இருக்கிறோம் கொஞ்சம் யோசிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஃபேமிலிக்குள்ள இருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள இருக்க முடியும். பரலோகன்றது இயேசு கிறிஸ்துடைய ஃபேமிலி இருக்கிற இடம். ஆமென், புரியுதா? பரலோகம் என்பது இயேசு கிறிஸ்துடைய ஃபேமிலி இருக்கிற இடம். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தாங்க இடம், வேற யாருக்கும் கிடையாது. அந்த இடத்துல இங்க பெத்த தாய்க்கே இடம் இல்லாம போச்சு, நாலு தம்பிகளுக்கு கூட பிறந்த தம்பிகளுக்கு இடம் இல்லாம போச்சு, ஆனா எங்கேயோ பிறந்த மீனவர்களுக்கு எல்லாம் இடம் கிடைச்சிச்சு இல்லையா? யோசிப்பா, நான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஃபேமிலி மெம்பரா? நான் உங்களை கேட்கறேன், நீங்க இயேசு கிறிஸ்துடைய ஃபேமிலி மெம்பரா? உங்களுடைய ஃபேமிலி மெம்பரா இருக்கிறீங்களா? நீங்க அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு இருக்கணும், நான் இயேசு கிறிஸ்துடைய குடும்பத்தை சேர்ந்தவன். ஆமென். நான் இந்த குடும்பம், அந்த குடும்பம், எங்க குடும்பம், அந்த குடும்பம், அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. எங்க குடும்பம், அந்த குடும்பம், இந்த குடும்பம் தெரியுமா, அந்த குடும்பம் எல்லாம் ஒண்ணு உள்ள வராது. இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில இருந்தீங்கன்னா தான் உள்ள வர முடியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் வர முடியும், வேற எந்த குடும்பத்தில இருந்தாலும் உள்ள வர முடியாது. உள்ளே இருக்க வேண்டியவர்கள் வெளியே இருக்கிறாங்க, வெளியே இருக்க வேண்டிய உள்ள வந்துட்டாங்க, புரியுதா? நம்ம லைஃபை காக்கணும், பார்த்துக்கணும். நான் எந்த ஃபேமிலியில இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ஃபேமிலிக்குள்ள நான் இருக்கிறேனா, அதை நம்ம பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த இதுக்கு எந்த லெவல்ல வச்சு இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, அந்த ஃபேமிலின்ற லிஸ்ட்ல எதை வச்சு கொடுத்தாரு? தேவ சித்தம், அந்த ஒரு வார்த்தையை தான் கொடுத்தாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனது எப்படி? தேவ சித்தம், அந்த ஒரு வார்த்தையில தான் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனாங்க. தேவ சித்தம், அந்த ஒரு வார்த்தையில வச்சுதான் பெத்த தாயில வெளியில போயிட்டார், புரியுதா? தேவ சித்தம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம். இந்த தேவ சித்தம், இதை வச்சுதான் பரலோகம் நரகம், இதை வச்சுதான் நீங்க யாரு எந்த ஃபேமிலியில் இருக்கிறீங்கிறது அடையாளம். ரெண்டு ஃபேமிலி தான் உலகத்தில் இருக்குது, ஒன்னு கிறிஸ்துவின் ஃபேமிலி, இன்னொரு ஃபேமிலி சொல்லுங்க. குடும்பம் எந்த ஃபேமிலியில் நம்ம இருக்கிறோன்றத நம்ம தான் செக் பண்ணணும். இந்த குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக் அந்த குடும்பத்தில் தான் நிற்கணும் இல்லையா? அந்த ஃபேமிலியில இருந்து அவங்க வெளியில் நின்னாங்க, ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்க, ஃபேமிலியில இருந்து அவங்க வெளியில் இருந்தாங்க. அப்ப நம்ம உள்ள இருக்கணும், நான் பரலோகத்துக்குள்ள வர்றது இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா வெளியில தான் நிற்கணும். இதையும் அப்படிதான் நீங்க நிதானிக்கணும். சரி, இப்ப இந்த தேவ சித்தம்ன்ற காரியத்துல இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் அதை சென்சிட்டிவா கொண்டு போறார் பாரு. இப்ப அவருடைய இவ்வளவு தூரம் சொல்றாரு, இந்த ஃபேமிலி தேவ சித்தம் குடும்பம் அந்த லெவல்குள்ள கூட கொண்டு வந்துட்டாரு. அவருடைய லைஃப்ல அவர் எப்படி இருந்தார், இதை நான் உங்களுக்கு சில காரியத்தை நீங்க சொல்ல போறேன், கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய லைஃபுக்கும் தேவ சித்தமும் எப்படி இணைந்து போனது வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளதான் முக்கியமான வசனங்கள்லாம் இங்கேதான் இருக்குது. 4:34 வாசிக்கலாம். 4:34
இயேசு அவர்களை நோக்கி,
நான்
என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, அவருடைய கிரியையை முடிப்பதே,
என்னுடைய
போஜனமாய் இருக்கிறது,
இங்க பாருங்க தேவ சித்தத்துக்கு என்ன சொல்றாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவர் கிரியைகளை முடிப்பது. செய்யணும், செஞ்சு முடிக்கணும். ஆமென். அவருடைய சித்தத்தின்படி செய்யணும், அவருடைய சித்தத்தின்படி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். இதுதான் அவருடைய உணவே, அதுதான் அதுதான் எனக்கு போஜனம். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவர் கிரியைகளை நான் முடிக்க வேண்டும். தேவ சித்தம் என்பது நான் சொல்றேன், ஏதோ இன்னைக்கு நம்ம செய்யற ஒரு நாலு காரியத்தை தேவ சித்தம் அப்படி சொல்லி இங்க லைஃப்ல நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நான் தேவ சித்தத்துல ஒரு நாலு காரியம் செஞ்சுட்டேன், அதை வச்சு நான் ரொம்ப மெத்தனமா இருந்துட முடியாது. என் வாழ்க்கை குறித்து தேவ சித்தம் ஒரு டயக்ராம் ஆண்டர் வச்சிருக்கிறாரு. என் லைஃப்ல நான் இதெல்லாம் செய்யணும், இன்னைக்கு நான் தேவ சித்தத்தை நான் செய்யறேன், ஓகே ரைட். நேத்து நான் செய்து இருக்க வேண்டிய தேவ சித்தம் ஒண்ணு இருக்குது, நாளைக்கு நான் செய்ய வேண்டிய தேவ சித்தம் ஒண்ணு இருக்குது. இதை இன்னைக்கு செய்ய வேண்டிய தேவ சித்தத்தை மட்டும் நான் செஞ்சிட்டேன்னா நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா? முடியாது. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவர் கிரியைகளை முடிப்பதே எனக்கு போஜனம். அப்படின்னா தேவ சித்தம்ன்ற காரியத்தை ஒரு நாள் செய்து அதனால நான் திருப்தியாக முடியாது. என் வாழ்க்கையில நான் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு என்னை குறித்து டோட்டல் தேவ சித்தத்தை நான் செய்து முடித்திருக்க வேண்டும். புரியுதா? இன்றைக்கு நான் ரெண்டு பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும், தேவ சித்தம் ரைட் முடிஞ்சிருச்சு. ஆனால் என் வாழ்க்கையிலே நான் 500 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை குறித்து வச்சிருக்கிறார்னா, நீங்க ஒரு 150 பேருக்கு சொல்லி முடிச்சுட்டு நான் தேவ சித்தம் செஞ்சிட்டேன் சொல்ல முடியாது. என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவர் கிரியைகளை முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணும். உங்க லைஃபுக்குரிய அத்தனை காரியத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருக்கணுமே. தேவ சித்தம் என்பது ஒரு நாள் சமாச்சாரம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு நாள் விஷயம் கிடையாது. உங்களுக்கென்று தேவ நியமித்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்க செஞ்சு முடிச்சிருக்கணுமே. இயேசு கிறிஸ்து இதே ஆங்கிள் தான் போனாரு. இப்ப பாருங்க, அவரோட லைஃப்ல கடைசி பகுதியில ஒரு அருமையான வசனம் ஒண்ணு இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17 அதிகாரத்துக்கு வாங்க. இது அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முந்தின ராத்திரி வேளையில் அவர் செய்த ஒரு அருமையான ஜெபம். 4 வசனத்தை பாருங்க. அந்த ஜெபத்தில் அவர் மென்ஷன் பண்ற ஒரு வார்த்தை பாருங்க, 17:4.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
நான்
செய்யும்படி நீர் எனக்கு
நியமித்த கிரியையை
செய்து முடித்தேன் தேவ சித்தம் என்பது ஒரு நாள் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு காரியத்தை தேவ சித்தத்தை போயிட்டு இருக்கிறது மட்டுமல்ல, என்னை குறித்திருக்கிற டோட்டல் தேவ சித்தத்தை நான் செய்து முடித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் தேவ சித்தத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். ஏதோ சில விஷயத்தில் நான் தேவ சித்தத்தில் நடக்கிறேன்னு சொல்லி நான் திருப்தி ஆயிட முடியாது. என்னை குறித்திருக்கிற முழு தேவ திட்டத்தையும் நான் நிறைவேற்றி முடித்தவனாய் நான் இருக்க வேண்டும். அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது சொன்னால் முடிந்தது முடிந்தது, பினிஷ் பண்ணிட்டேன். என்னை குறித்திருக்கிற அத்தனை தேவ சித்தத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். பிதாவே பூமியில உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கிடையாது. நம்ம சொல்றோம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ செய்யறேங்க அப்படிங்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லல, பிதாவே ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உடைய ஊழியத்தை செஞ்சிட்டேன் பிதாவே அப்படியே சொன்னாரு. பிதாவே ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உமக்காக நான் வாழ்ந்துட்டேன் பிதாவே, ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பிசாசு தோழ்த்திட்டேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் அப்படிலாம் ஒரு ஜெபம் பண்ணலையே. பிதாவே பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், எனக்கு முடிஞ்ச அளவு கிடையாது, செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். எனக்கு முடிஞ்சதை நான் செஞ்சேன் நான் சொல்லக்கூடாது, நீர் எனக்கு நியமித்ததை நான் செஞ்சு முடிக்கணும். அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம்ன்றது சாதாரண வார்த்தை கிடையாது. எனக்கு முடிஞ்சதை செய்யறது தேவ சித்தம் அல்ல. நம்ம செய்யறோம்ல, எனக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் கர்த்தருக்காக வாழ்றேங்க, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செய்யறேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஜெபிக்கிறேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பைபிள் படிக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சது ஒண்ணும் கர்த்தர் கேட்கல, உங்களுக்கு நியமிச்சதை நீங்க செய்யறீங்களா தான் கர்த்தர் கேட்கிறார். அப்படி ஒன்னும் ஆப்ஷன் எடுத்துக்க முடியாது, அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. எனக்கு முடிஞ்ச அளவுன்னா அப்படி எல்லாருக்கும் சொல்ல எனக்கு இவ்வளவுதான் முடியும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. அந்த பேச்செல்லாம் பேச முடியாது. எனக்கு முடிஞ்ச அளவு இது நம்ம நிறைய விசுவாசி பேசுவோம். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜெபிக்கிறேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பைபிள் படிக்கிறேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கர்த்தர் கொடுக்குறேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஊழியம், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சர்ச்சுக்கு வரேன். இந்த பேச்சே பேச முடியாது. உங்களுக்கு முடிஞ்சது ஒண்ணு கர்த்தர் கேட்கல, நான் சொல்றது அளவுக்கு நீ செய்யணும் கர்த்தர் சொல்றாரே தவிர, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்று வாழ்ன்னு கர்த்தர் ஒருபோது சொல்லல. பெரும்பாலும் இந்த வார்த்தை சொல்றோம், எனக்கு முடிஞ்ச அளவு, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்க ஊழியத்தை செஞ்சேன் சொல்ல. பிதாவே பூமியில் உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். நீங்க எனக்கு நியமிச்சதை நான் முடிச்சேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் முடிக்கல, நீங்க எனக்கு நியமிச்சதை நான் முடிச்சேன். வித்தியாசம் புரியுதா? இதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க? எனக்கு முடிஞ்சது இல்ல, அந்த வார்த்தையே வரக்கூடாது. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தப்பான வார்த்தை. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அது கிடையாது. அவன் நியமித்த அளவுக்கு தான் நம்ம செய்யணுமே தவிர, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒன்னும் பிக்ஸ் பண்ணக்கூடாது. பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம யாரு? கர்த்தருடைய ஊழியத்தை பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம யாரு? தேவ சித்தத்தை பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம யாரு? இல்லையா? ஜெபிக்கிறத பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம யாரு? பைபிள் படிக்கிறத பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம யாரு? சர்ச்சுக்கு டைமுக்கு வர்றது ஒவ்வொரு நேரத்துக்கு வரது பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம யாரு? கர்த்தருக்கு கொடுக்கறத பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம யாரு? அவர் நியமித்ததை செய்யணுமே தவிர, நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு அதுல திருப்தி ஆகக்கூடாது. அது தேவ சித்தமாகாது. புரியுதா? தேவ சித்தம் விளையாட்டு காரியம் கிடையாது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவர் கிரியைகளை முடிப்பதே எனக்கு போஜனம். அந்த வசனத்துக்கு அவ்வளவு டெப்த் இருக்குது. இதுல சுய சித்தத்திற்கு இடமே கிடையாது. பிதாவின் சித்தம், பிதாவுடைய வேலை, பிதாவின் நியமனம், அதை தான் நான் செய்யணும். எனக்கென்று எனக்குள் நான் நியமிக்க எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என் எல்லையை நான் நியமிக்க முடியாது. என் எல்லையை ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிறார். அந்த எல்லையில் தான் நிக்கணுமே தவிர, என் எல்லை நானே நியமிச்சு தான் போக முடியும். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிறார். அடுத்தது யோவான் 5 30 வாசிக்கலாம்.
நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது.
நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. அடுத்த வார்த்தை இயேசுக்கு சொல்ல லைஃப் பாருங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க, உங்க வாயில சொல்லி பாருங்க இந்த வார்த்தை. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. தனியா உட்கார்ந்து கண்ண மூடி சொல்லி பாருங்களேன். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. அப்பதான் நம்ம சொல்றது உண்மையா பொய்யான்னு நமக்கே புரியும். தனியா உட்காந்து கண்ண மூடிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பதான் அது எந்த லெவல்ல இருக்குதுன்னு உங்களுக்கு புரியும். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை சொல்லி இந்த சென்டென்ஸ் சொல்லி முடிக்க முடியாது. பாதிரி வாய் நின்னுடும். இந்த வார்த்தை ஃபுல்லா சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல தேவ சித்தம் எப்படி போதும் பாரு. நீங்க தனியா உட்காந்து சொல்லி பாருங்க. நீங்க வீட்டுல போய் அப்பதான் இந்த வசனத்தோட டெப்த் உங்களுக்கு புரியும். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை சொல்ல முடியாதுங்க. ஃபுல் சென்டென்ஸ் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்தா தான் சொல்ல, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நான் கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். எனக்கு சித்தமானதை எனக்கு விரும்புனதெல்லாம் நான் தேடல. என் பிதாவுக்கு இது விருப்பமா இருக்குது, அதை பார்த்து தான் அதை தான் நான் சூஸ் பண்றேன். நான் எதையும் சூஸ் பண்றது என் சித்தத்தின்படி அல்ல. எல்லாத்திலையும் என் பிதாவை நான் முன்வைக்கிறேன். என் சித்தமானதை நான் தேடல. எதையுமே நான் சித்தம் என் சுயமாய் நான் ஒண்ணுமே செய்யல. எதை தேடினாலும் என் சுயமாய் நான் ஒண்ணு தேடல. எதிலையுமே நான் பிதாவை முன்வைக்கிறேன். எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ, எதை நீங்கள் செய்ய முனைகிறீர்களோ, அதில் பிதாவை நீங்கள் முன்வைத்து அது உங்கள் சுயமானதா, பிதாவின் சித்தம் அதில் இருக்கிறதா என்பதை நீங்கள் செக் பண்ணலாம். தேவ சித்தன்றது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட, ஒரு வாங்குகிற ஒரு பொருள், நம்ம தேடுகிற ஒரு காரியம், வாங்குகிற ஒரு பொருள், தெரியுமா? அதே தேவ சித்தத்தை நம்ம பார்க்கணும். ஒரு கடைக்கு போறீங்க, கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. உண்மையா சொல்றேன், உங்க உள்ளத்துல ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுல எதை நான் வாங்கணும்னு நீங்க சித்தமா இருக்கிறீங்க, ஒரு சின்ன ப்ரே பண்ணு. ஆண்டவர் உள்ளத்துல லீடிங் கொடுப்ப, இதை வாங்க, இது வேண்டாம், இது உனக்கு வேண்டாம். அது நல்லதா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கும், ஆனா அது உனக்கு வேணாம்னு சொல்லுவார் ஆண்டவர். நம்ம எதை தேடுறோம், இஷ்டம் போல நம்ம எல்லாத்தையும் தேடிட முடியாது, இஷ்டம் போல எல்லாத்தையும் நம்ம வாங்கிட முடியாது. அவன்கிட்ட இருக்குது, இவன்கிட்ட இருக்குது அப்படின்றது என்கிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தெரியுமா? என் ஆண்டவர் அதை எனக்குள்ள ஒரு சமாதானமாய் கொடுக்கிறாரா, அதை அனுபவிக்க எனக்கு கர்த்தர் திட்டமா சொல்றாரா, அதை குறித்து எனக்கு ஒரு சமாதானக்கு தெளிவு இருக்குதா, அப்பதான் நம்ம அதை நம்ம தொடரும். அதை அனுபவிக்கக்கூடிய மெச்சூரிட்டி எனக்கு இருக்குதா, அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முதிர்ச்சி எனக்கு இருக்குதா, அப்பதான் நம்ம அதை செய்யும். புரியுதா? நம்ம இஷ்டம் போல அப்படியே மனம் போன போக்குல ஃபுளோ ஆகிடக்கூடாது. நம்மளை சுத்தி இருக்கிற நாலு பேரை பார்த்து அப்படியே ஃபுளோ ஆகிடக்கூடாது. என் ஆண்டவருடைய சித்தம், நான் எதை தேடுகிறேன் அதுல இருக்கணும். தேவ சித்தன்றது இதெல்லாம் இருக்குது, சும்மா அப்படியே போறதில்ல. நம்ம டெய்லி லைஃப்ல நீங்க தேவ சித்தத்தை நினைச்சு கொண்டு போக வேண்டும். தேவ சித்தம். அடுத்தது பாருங்க, அதே யோவான் சுவிசேஷத்தில் ஆறாம் அதிகாரத்திலே 38 வசனத்தை வாசிங்க.
என் சித்தத்தின்படி அல்ல,
என் சித்தத்தின்படி அல்ல,
என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே,
என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே
நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்.
நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், எங்கிருந்து வந்திருக்கிறோம்? சோளமேட்டிலிருந்து, கோடம்பாக்கத்திலிருந்து, எக்மூர்லிருந்து, பிரசவாக்கத்திலிருந்து, போரூர்லிருந்து, எல்லாம் வந்து வந்திருக்கிறோம், சரியா? இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தாரு? வானத்திலிருந்து வந்தார். நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், பூமியிலிருந்து வந்திருக்கிறோம், அப்படிதானே? சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டாங்க அங்கிருந்தவங்க எல்லாருமே. பாருங்க, 41 வசனத்தில் வாசிக்கலாம்.
நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று
அவர் சொன்னது நிமித்தம், அவர் சொன்னது நிமித்தம்
யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து,
யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து,
இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா,
இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா,
இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே,
இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே,
அப்படி இருக்க,
அப்படி இருக்க
நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று,
நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று
இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள்,
இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இவங்க இன்னும் ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி போயிட்டாங்க. அம்மா தான் மரியாள், அப்பா யோசேப்பு கிடையாது. இவன் தகப்பன ஆகி யோசேப்புட்டாங்க, தாய் மரியாள்ன்றாங்க, இவன் சகோதரர் சொல்லிட்டாங்க, இவன் எங்கிருந்து வந்தேன் எல்லாமே தெரியுமே. இவனுடைய ஃபுல் ஹிஸ்டரியா நமக்கு தெரியுமே. நம்ம பார்த்து வளர்ந்தவன் தானே, நம்ம பார்த்து பிறந்து நம்ம பார்த்து வளர்ந்தவன் தானே இவன். இவன் அப்ப இவன் வானத்திலிருந்து வந்தேங்கிறான், அது சீமா அப்படின்னா. அப்ப இயேசு கிறிஸ்துவும் நாசரேத்திலிருந்து வந்தவன்னு ஜனங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. நம்மளும் நினைச்சிட்டு இருக்கிறோம், இங்கிருந்து வந்த அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம், இந்த ஊர்ல வந்திருக்கோம், இங்க இருந்து வந்திருக்கிறோம், நம்ம நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எங்கிருந்து வந்தோம், திருநெல்வேலியிருந்து வந்தோமா, நாகர்கோயில் இருந்து வந்தோமா, தூத்துக்குடியில் வந்தோமா, எங்கிருந்து வந்தோம்? நம்மளும் வானத்திலிருந்து அங்க வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? திருநெல்வேலியில தூத்துக்குடியில நாகர்கோயில் எல்லாம் வரல, வானத்திலிருந்து வந்திருக்கிறோம். நமக்கு சரீரம் தான் இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டது. நாம் என்பது யாரு? உள்ளே இருக்கிற ஆத்மா. நாம்ங்கிறது யாரு? உள்ளே இருக்கிற ஆத்மா தான் நாம். புரியுதா? இந்த சரீரம், நமக்கு ஒரு சரீரம் தான் இந்த பூமியில இங்கே அங்கங்க உண்டாச்சு. ஆனால் நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? வானத்திலிருந்து வந்திருக்கிறோம். நம்மளை அப்படியே பிரிக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்து அவருக்கு பூமியிலே மரியாதை கூட ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டதோ, அதே போல நாமும் வானத்திலிருந்து இறங்கி வந்து பூமியிலே நம்ம தாய்க்குள்ளே நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. அதான் உண்மை. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை பார்க்கணும். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எதுக்குங்க மேல இருந்து வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம் இந்த உலகத்துல? நம்ம சித்தத்தை செய்யறதுக்கு இல்ல, நம்மை வானத்திலிருந்து அனுப்பினாரே அவர் சித்தத்தை செய்வதற்காகவே நம்ம வந்திருக்கிறோம். இதையும் இன்னைக்கு வீட்டுல போய் தனியா உட்காந்து சொல்லு. இந்த வசனத்தெல்லாம் இன்னைக்கு நான் சொல்ற வசனத்தெல்லாம் வீட்டுல போய் தனியா உட்காந்து கண்ணை முடித்து சொல்லு. யோவான் 6:37 நோட் பண்ணிக்கோங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இதை இன்னைக்கு வீட்டுல போய் கண்ணை முடித்து ஒரு 10 தடவை சொல்லிப்பார். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். வீட்டுல போய் திரும்ப திரும்ப கண்டுபிடித்து சொல்லு, அப்ப தெரியும். புரியுதா? உங்க சித்தத்தின்படி, நம்ம சித்தத்தின்படி செய்யறதுக்காக நம்ம வானத்துல இறங்கி வரல. நம்மை அனுப்பினவர் ஒருத்தர் ஒரு சித்தத்தோடு அனுப்பி வச்சிருக்கிறார். ஆமேன். அவர் ஒரு சித்தத்தோடு இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி உங்களை அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்துல அவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை இந்த உலகத்துல பிறக்க பண்ணி இருக்கிறார். அதை மறந்துட்டு இங்க இருக்கிறதையே பார்த்துட்டு அப்படியே கீழே பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. மேல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஒரு தெய்வ திட்டத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதை செய்வதற்காகவே வந்திருக்கிறோம். ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். புரியுதா? அதை விட்டுட்டு நம்ம இதை இங்கிருந்து வந்த அங்கிருந்து வந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எங்கிருந்து வரல, மேல இருந்து வந்திருக்கிறோம் நம்ம. ஆமேன். புரியுதா? இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அடுத்தது பாருங்க, அது யோவான் சுவிசேஷத்தில் 5 இயேசு கிறிஸ்துவோட லைஃப் பற்றி பாருங்க, அப்ப தெரியும். 19-20 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ
அதையே அன்றி
வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ
அவைகளை
குமாரனும்
அந்தபடியே செய்கிறார்.
பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார்.
நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக
இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார்.
இயேசு இந்த வசனத்தை நான் ஏற்கனவே சபையில் பலமுறை சொல்லியிருக்கிறேன், விளக்கியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எதையுமே சுயமாய் செய்யவில்லை. ஒவ்வொரு நாளிலும் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். பிதாவானவர் செய்கிறதாக அவர் எதை பார்க்கிறாரோ அதை அப்படியே பார்த்து தன் லைஃப்ல காப்பி பண்ணார். இவர் கொஞ்சம் காப்பி அடிக்கிறத பார்த்த உடனே பிதாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பரவாயில்லையே, நான் கொஞ்சம் காமிச்சாலும் கொஞ்சம் நல்லா காப்பி அடிக்கிறேன், இன்னும் நிறைய காமிக்கிறார் இல்லையா? கொஞ்சம் காப்பி அடிச்சதை பார்த்தோன்னா பிதாவுக்கு அவருமே ரொம்ப அன்பு வந்துருச்சு. அவர் பிதாவான என்னிடத்தில் அன்பாய் இருந்து இன்னும் அதிகமாய் தன்னை காண்பிக்கிறாரா? நான் சொல்றேன், கர்த்தருடைய வெளிப்பாடு யாருக்கு தெரியுமா வரும்? நீங்கள் கர்த்தரை நீங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். இந்த செய்தி எல்லாம் சொல்றேன் சும்மா வர்ற விஷயம் கிடையாது. ஆண்டவர் வெளிப்படுத்தி ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார்னா நம்ம எந்த அளவுக்கு அதற்கு நம்ம அர்ப்பணிக்க தான் கர்த்தர் வேதத்தின் மறைப்பொருள்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவு கமிட் ஆகிறீங்க அந்த அளவுக்கு நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது ரகசியங்கள் உங்களுக்கு வெளியில வரும். பிதாவானவர் தன்னை வெளிப்படுத்துவார், ரகசியங்கள் மறைபொருள் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். புரிதா, ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்கிறதை சொல்லிக் கொடுப்பார் பைபிள் இருந்து. அதை பார்த்து பார்த்து நீங்க இன்னும் அதிகமா கர்த்தர் காட்டுவார், இன்னும் அதிகமா ரகசியத்தை வெளிப்படுத்துவார். பைபிள் இருக்கிற எந்த ஒரு வசனம் உங்களுக்கு மறைபொருளாக இருக்காது. அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்துவோட லைஃப் அந்த ரெவலேஷன் இருந்துச்சு. பிதாவார் அவர் அவனுக்கு காமிச்சார், அடுத்தது காமிச்சார், கொஞ்சம் காமிக்கும் போது அதுக்கு அவர் ஃபாலோ பண்ணார், இன்னும் காமிச்சார், இன்னும் ரெவலேஷன், இன்னும் ரெவலேஷன். சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை வெளிப்பாட்டின் வெளிச்சத்தில் தான் அவர் நடந்துட்டு இருந்தார். பிதாவானவர் தனக்கு காண்பிக்கிறது எதுவோ அதைத்தான் குமாரன் அதையே அந்தபடியே செய்தார். அதை மட்டும் செஞ்சார், அந்த பேட்டர்னை கூட அவர் மாத்தல, எதை காண்பித்தார் அதை செய்தார், எப்படி பார்த்தாரோ அப்படியே செஞ்சார். பேட்டர்னை கூட அவர் மாத்திக்கல, பிளைண்டா காப்பி பண்ணார். பைபிளை பிளைண்டா காப்பி பண்ணுங்க. ஆமென். பைபிளை பிளைண்டா காப்பி பண்ணணும், அதுதான் கர்த்தர் சொல்றார். இயேசு கிறிஸ்து பேதுரு வீட்டில் இருந்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சாயங்கால வேளையிலே இயேசு கிறிஸ்து பேதுருவின் வீட்டிலே ஒரு கூட்டம் நடக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 35 வசனத்தில் 38 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதிகாலையில் இயேசு கிறிஸ்து இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்க அவர் தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது சீஷர்கள் எழுந்து பார்க்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை காணல. எல்லாரும் தேடினாங்க, ஐயோ இயேசு கிறிஸ்துவை காணமே. பேதுருக்கு தெரியும் அவர் எங்க இருப்பார். நேரம் வனாந்திரத்துக்கு தேடி போய் அவரை பிடித்து கேட்ட, ஆண்டவரே எல்லாரும் தேடுகிறார்கள், இங்கே வனாந்திரத்துல வந்து இருக்கிறீரே. அப்ப அவர் சொன்னார், அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். அப்ப அடுத்த ஊர்ல என்ன செய்யணுங்கிறத பிதா கிட்ட அறிந்து கொள்வதற்காக காலையில விதி காலையில வந்து உட்கார்ந்து பிதா கிட்ட காப்பி அடிச்சுட்டு அன்னைக்கு பகல்ல அதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ண, பிதா கிட்ட காலையிலேயே வாங்கிட்டு அந்தந்த வார்த்தைக்கு எதுக்கு வந்தேங்கிறத விஷயத்த சொல்றாரு. அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். வந்து என்ன பண்றாரு? ஜபம் பண்றாரு. நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜபித்தால் அந்தந்த நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்லப்படும். வேதத்தை நீங்கள் ஜெபித்து விட்டு நீங்கள் வேதத்தை வாசித்தால் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகள் உங்களுக்கு காட்டப்படும், செய்ய வேண்டியது உங்களுக்கு சொல்லப்படும், செய்ய வேண்டாதவைகளும் உங்களுக்கு அறிவிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார். ஜெபிக்காம ஒன்றும் நடக்காது. ஒரு செய்தி நான் உங்களுடைய சமூகத்தின் இடத்துல கொண்டு வரேன்னா அதற்கு முன்பாக நான் எவ்வளவு நேரம் கத்தரிடத்துல கேட்கிறேன், அதன் பிறகு கத்தர் எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுப்பார், ஒரு ஃபர்ஸ்ட் புள்ளி வைப்பார், இங்கேதான் இதுதான். அதற்கு பிறகு வேதத்தை எடுக்கும் பொழுது கத்தர் அதுக்குள்ளிருந்து பல காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன், இதைத்தான் உங்களுக்கு நான் வாழ்க்கைக்கு நான் சொல்றேன். ஜபம் பண்ணுங்க, பாகத்தோடு வேதத்தை எடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வேண்டி உங்கள் லைஃபுக்கு வேண்டிய காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். புரியுதா? அதுதான் காரியம். இயேசு கிறிஸ்து அப்படிதான் செஞ்சார், நம்மளும் அப்படிதான் செய்யணும். அதுதான் வாழ்க்கை. அப்ப அவரோட லைஃப்ல பாருங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனார். சரி, இப்போ ஃபைனலா உங்களுக்கு சில விஷயத்த சொல்றேன், ஒரு 5 minutes. இந்த தேவ சித்தத்தை நம்ம லைஃப்ல எப்படி அடைவது, லைஃப்ல கொண்டு போறது எப்படி? ஒரு 2 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். முதலாவது மத்தேயு 6:10 வசனத்தை வாசிக்கலாம்.
உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உங்க லைஃப்ல தேவ சித்தத்துல நீங்க இருக்கணும்னா முதலாவது நீங்க அதுக்காக வாஞ்சித்து ஜெபிக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் பூமியில செய்யப்படணும். பரலோகத்துல எல்லாமே உம்முடைய சித்தத்துல நடக்குது, அதே போல என் வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தத்தின்படி தான் நான் இருக்கணும்னு சொல்லி நீங்க வாஞ்சையோடு கேட்கணும். வாஞ்சை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் எதையுமே செய்ய முடியாது, செய்ய மாட்டார். உங்களுக்கு அந்த வாஞ்சை பேசிக்கே இல்லைன்னா கர்த்தர் செய்ய மாட்டார். அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் நிறைவேறணும், உங்களுடைய சித்தத்தின்படி நான் நடக்கணும்ப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி நான் என்னுடைய காரியமெல்லாம் இருக்கணும். நீங்க விரும்பி ஜெபத்துல அதை கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஜெபத்துல நீங்க தேவ சித்தத்தை வாஞ்சித்து கேட்டால் அவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். நீங்க அதையே கேட்கலன்னா அவர் நடத்த முடியாது. நீங்க விரும்பாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்குள் திணிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு வாரத்துக்கு மேல கூட சொன்னேன், மரண வழி ஜீவ வழி கர்த்தர் ரெண்டையுமே வச்சிருக்கிற, நம்ம தான் சூஸ் பண்ணணும். அதே போல நம்ம தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில வாஞ்சிக்காமல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை கொண்டு வந்து திணிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வாஞ்சித்து ஜெபிக்கணும் ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு இது எப்படி பாசிபிளா இருந்துச்சு? ரெண்டாவது காரியம் மத்தேயு 26 அதிகாரத்திலே 39 வசனத்தை வாசிக்கலாம். 26:39
சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்
நீங்கும்படி செய்யும்
ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல
உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று
ஜெபம் பண்ணினார்.
ஃபர்ஸ்ட் முதல் ஜெபம் உம்முடைய சித்தம் நடக்கட்டும் என்று சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கிறோம். இந்த ஜெபம் பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துக்கு கமிட் பண்ணார். என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. 42 வசனத்திலையும் அதே ஜெபிச்சாரு, 44 வசனத்திலையும் தொடர்ந்து அதே ஜெபிச்சார். 3 ஜெபிக்கிறார். அப்ப 3 கமிட் பண்ணார். ஒன்று கர்த்தரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கன்னு வாஞ்சா இருக்கணும். ரெண்டாவது, வாஞ்சை மட்டும் இருந்தா போதாது, கமிட்மெண்ட் இருக்கணும். வாஞ்சைங்கிறது வேற, கமிட்மெண்ட் வேற. வாஞ்சை நம்முடைய விருப்பம், ஆனால் அந்த விருப்பத்தோடு அதற்கு உங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கவும் தெரிய வேண்டும். ஏன்னா நீங்க வந்து சிலர் வந்து வாஞ்சிப்பீங்க, ஆனால் நீங்க வாஞ்சிக்கிற காரியம் கடைசியில பாத்தீங்கன்னா உங்களை விருப்பத்துக்கு மாறா சிலதெல்லாம் நடக்கும். உங்களுடைய சித்தம் வேணும்னு நீங்க கேட்பீங்க, ஆனால் அந்த தேவ சித்தத்தை கர்த்தர் அனுப்பும் பொழுது சில தேவ சித்தம் உங்களுக்கு பிடிக்காது. அப்ப வெறும் வாஞ்சையை வச்சுட்டு நீங்க ஓட்ட முடியாது. தேவ சித்தம் நடக்கணும்ன்ற வாஞ்சை மட்டும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க டோட்டலா நீங்க சக்சீட் ஆக முடியாது. அந்த வாஞ்சை சிலது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் செஞ்சிடுவீங்க, சிலது விருப்பம் இல்லாத பட்சத்தில் உங்களால் செய்ய முடியாது. அதுக்கு கமிட்மெண்ட் வேணும். என் சித்தத்தின்படியே நமது சித்தத்தின்படி ஆக கடவுள் அந்த கமிட்மெண்ட்டும் சேர்ந்து இருந்தாதான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கேட்கிற தேவ சித்தம் அது உங்களுக்கு சித்தமானாலும் உங்களால் நடக்க முடியும். உங்களுக்கு சித்தம் இல்லைனாலும் அதுல போக முடியும். அதுக்கு கமிட்மெண்ட். ரெண்டு ஜபங்கள் கவனிக்கணும். கர்த்தர் முதலாவது சித்தம் நிறைவேற சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவருடைய லைஃப்ல ஜெபிக்கும் போது அந்த சித்தத்திற்கு அவருக்கே பிடிக்கல. அந்த இந்த இடத்துல பார்த்த போது அந்த சிலுவை மரணம் அவருக்கே கொஞ்சம் பிடிக்காத விஷயமா தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு கமிட் பண்ணதுனாலதான் அவரால் அதை நிறைவேற்ற முடிச்சது. அதனால வாஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தேவ சித்தம் அது எதுவானாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அதற்கு உங்களை கமிட் பண்ணிக்கணும். அந்த கமிட்மெண்ட் இருந்தாதான் நீங்க 100% தேவ சித்தத்துல போக முடியும். கமிட்மெண்ட் இல்லைன்னா தேவ சித்தத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு தான் போக முடியும், ஃபுல்லா போக முடியாது. கமிட்மெண்ட் அவசியம். கடைசியா ஒரு பிளஸிங் வார்த்தை, எபிரேயருக்கு எழுதுற நிருபம் 10:36-37 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 10:36-37
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது.
புரியுதுங்களா? நீங்க தேவ சித்தத்தின்படி செய்து 36-32 சேர்த்து வாசிக்கலாம்.
வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார்
தாமதம் பண்ணார். நல்ல கவனிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தத்தை பெறும்படி பொறுமை உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. அதோடு நிறுத்திக்கல, சேர்த்து சொல்றாரு, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். இது என்ன ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற ஒரு மகிமையான ஆசீர்வாதம் தான் இங்க சொல்றாரு. அப்ப அந்த காரியத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்தை சுதந்திரிக்கிறோம் நாம். தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சு பொறுமையோடு தேவ சித்தத்திலேயே உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் காத்து கொண்டிருந்தால் சீக்கிரம் வருவார், வந்து உங்களை தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய சித்தம், தேவ சித்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் அது சாதாரணமானதல்ல, இது ஒரு ஆழமான காரியம். இந்த தேவ சித்தம் என்ற ஒரே காரியம்தான் உங்கள் நித்தியத்தை நிர்ணயிக்கிற காரியம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பானே எல்லாம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. தேவ சித்தம் இது விளையாட்டு காரியம் அல்ல, மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். தேவ சித்தத்தை செய்கிறவன் தான் கிறிஸ்துவின் குடும்பத்திற்குள் வர முடியும், குடும்ப அங்கத்தினராய் இருக்க முடியும். அந்த குடும்ப அங்கத்தினராய் இருந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஒன்று கிறிஸ்துவின் குடும்பம், இல்லைன்னா சாத்தானுடைய குடும்பம். நம்ம எந்த குடும்பத்தில் இருக்கிறோம் கொஞ்சம் யோசிக்கணும். கிறிஸ்துவின் குடும்பத்தில் இருக்கிறோமா அல்லது பிசாசு குடும்பத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? அன்றைக்கு மரியாள் பெற்ற தாயாய் இருந்தாலும் உள்ளே இல்லை, வெளியில் நின்று கொண்டிருந்தாள். கூட பிறந்த தம்பிங்க நாலு பேர், அவங்க உள்ளே இருக்க முடியல, வெளியில் இருந்தாங்க. ஆனால் எங்கேயோ பிறந்த மீனவர்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் அவ்வளவு முக்கியமான விஷயம். இதுதான் கிறிஸ்தவ குடும்பம். இந்த கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த தேவ சித்தத்தை செய்யலைன்னா பரலோகத்தில் போக முடியாது. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அவன் தான் தேவ சித்தத்தில் இருக்கிறான். அவன் தான் கண்மனை இனிமே தன் வீட்டை கட்டினவன். தேவ சித்தம் என்றால் என்ன? தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் தேவ சித்தம். அதுதான் தேவ சித்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு அது போஜனமாய் இருந்தது. அவர் அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவர் கிரியைகளை முடிக்க வேண்டும். ஒன்னு செஞ்சுட்டு ரெண்டு செஞ்சுட்டு திருப்தியாக கூடாது, டோட்டலா செஞ்சு முடிக்கணும். உங்களை குறித்த டோட்டல் தேவ திட்டத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும். அதுதான் தேவ சித்தத்தை முழுமையாய் அடைவது. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன், என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்து முடிக்கவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் பூமியிலிருந்து உண்டானவர்கள் அல்ல, வானத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். எதுக்காக? நம்மை அனுப்பினவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். நினைச்சிடாதீங்க பூமியில இங்கிருந்து வந்து அங்கிருந்து வந்த நினைச்சிடாதீங்க. நமக்கு சரீரம் தான் இங்கே அங்கே வந்துச்சு, ஆனால் நமக்கு நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் வானத்திலிருந்து நம்ம இறங்கி வந்திருக்கிறோம். அதை மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், அதே தான் நமக்கும். நம்ம வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறோம். சரீரம் தான் பூமியில உண்டாகி பூமியிலேயே போக போகிறது, ஆனால் நாமோ வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறோம். எதற்காக? நம்மை அனுப்பினருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக. வேற எதுக்கும் நான் வரல, என்னை அனுப்பின தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக நான் வானத்திலிருந்து பூமியில இறக்கி விடப்பட்டிருக்கிறேன். நான் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இருக்கணுமோ அவ்வளவு காலம் இருந்து அவருடைய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு நான் திரும்பி நான் பழைய இடத்துக்கே போயிடணும். என்னை அனுப்பின இடத்திற்கே நான் திரும்பி போய் சேரணும். அதுக்குள்ளாக எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி போயிடணும். இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் நிறைவேற ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். தன் வாழ்க்கையில் அதற்குரிய அர்ப்பணிப்போடு இருந்தார். இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு கேளுங்க. அந்த சித்தம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பை உங்கள் உள்ளத்துல வச்சிருக்கு. அப்பதான் நீங்க டோட்டலா தேவ சித்தத்துல வாழ முடியும், இல்லைன்னா முடியாது, முடியவே முடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தேவ சித்தத்தின் மறைவான ரகசியங்களை தகப்பனே எங்களுக்கு இன்றைக்கு இந்த காலை நேரத்துல நீங்க பிட்டு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதில் மறைந்திருக்கிற எவ்வளவு பெரிய காரியங்களை அப்பா நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பதை எங்களுக்கு காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேவ சித்தம் என்ற உங்களுடைய வார்த்தைக்கு முன்பாக உம்முடைய வேத வசனத்திற்கு முன்பாக நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பதை இன்னைக்கு எங்களுக்கு காண்பித்ததற்காக சோதனம். தகப்பனே, இந்த வெளிச்சத்திலே நாங்கள் ஜாக்கிரதையோடு நடக்க எங்களுக்கு உதவி. அநேகர் வெளியே தள்ளப்பட்டார்கள் அப்பா, அநேகர் உம்மால் அறியப்படாமல் போனார்கள். நாங்கள் அப்படி இருந்துவிடக்கூடாது அப்பா. எங்களுக்கு உண்மை தெரியும், அதே போல உங்களுக்கும் தெரியக்கூடிய விதத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.